நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். மதுரை மாவட்ட நீதிபதி ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள செய்தி. இந்திய உதவியுடன் இலங்கையில் அமைய உள்ள அனல் மின் நிலையத்திற்கு எழுந்து வரும் எதிர்ப்புகள்.
இந்த பிரதேசம் ஒரு சிறிய பிரதேசம், இதனுடைய பாதிப்பு பல மைல்களை தாண்டும் என்று சூழலியலாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம், இந்த திட்டம் ஒரு பொருத்தமான திட்டமா அல்லது உலகத்தில் இதனை விட மின்சாரத்தை பெறுவதற்கு வேறு எந்த திட்டமும் இல்லையா?
மலையகத்தில் மேலும் 4000 வீடுகளை அமைக்க இந்திய அரசுடன் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம். இலங்கையில் பெண்களின் திருமண வயதை அதிகரிக்க வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கை. இலங்கையின் புதிய அரசியல் சாசனத்திற்கு மஹிந்த ராஜபக்சின் தரப்பின் ஆதரவு இன்னும் கிடைக்கவில்லை என வந்துள்ள தகவல். இன்ன பிற செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
துருக்கியிலும் கிரேக்கத்திலும் அகதிகளின் நிலை மிக மோசமாக உள்ளதாக அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் கூறியிருக்கிறது. குடியேறிகள் ஒப்பந்தம் ஒன்று அடுத்த வாரம் செயல்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அகதிகளின் நிலைமைகளை மேம்படுத்துமாறு இந்த இரு நாடுகளையும் ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது.
Today we're urging the parties to the recent EU
அகதிகள் தொடர்பில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிப்பதில் இந்த இரண்டு நாடுகளும் மிகவும் மோசமானதாக இருப்பதாக UNHCR குறிப்பிட்டுள்ளது. கிரேக்க தீவான லெஸ்போஸில் அகதிகள் திறந்த வழியில் தூங்குவதுடன் போதுமான உணவில்லாமல் துன்பப்படுவதாகவும் அது தெரிவித்துள்ளது.
இதனிடையே சர்வதேச சட்டத்தை மீறும் வகையில் ஆயிரக்கணக்கான சிரிய நகதிகளை துருக்கி மீளவும் சிரியா செல்லுமாறு கட்டாயப்படுத்துகிறது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத நடுப்பகுதியிலிருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சிரியன்கள் இவ்வாறு மீளவும் அவர்களது நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என தென் துருக்கியில் இருக்கும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிரிய நகதிகளுக்கு துருக்கி பாதுகாப்பற்ற நாடு என சர்வதேச மன்னிப்பு சபை அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் அகதிகளின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சிரியாவுக்கு அனுப்பப்படுவதில்லை என துருக்கி தெரிவித்துள்ளது.
ஆண்களை உள்ளே செல்ல அனுமதிக்கும் இந்து கோயில்கள் அனைத்திலும் பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என மகாராஷ்டிரா மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவில்களின் கருவறைக்குள் தொன்று தொட்டு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என கோயில்களின் சார்பில் வாதிடப்பட்டது. பெண்களுக்கு அனுமதி மறுக்கும் எவருக்கும் 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் என பம்பாய் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
மத்திய தரைக்கடலூடாக வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இத்தாலிக்கு செல்லும் குடியேறிகளின் எண்ணிக்கை 8% அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் மட்டும் குடியேறிகள் 19,000 பேர் இத்தாலிக்கு நுழைந்துள்ளனர் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் 10,000 பேர் அதிகமாக இத்தாலிக்குள் நுழைந்துள்ளனர் என ஐநா மேலும் தெரிவித்துள்ளது. இவ்வாறு மத்திய தரைக்கடலை தாண்டி வருபவர்களின் அநேகமானோர் மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களாவர்.
வாஷிங்டனில் நடைபெற்று வரும் அணு பாதுகாப்பு மாநாட்டின் 2வது நாளான இன்று டஜன் கணக்கான உலகத் தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். ஆபத்தான அணுப்பொருட்கள் தீவிரவாதிகளின் கைகளுக்கு சென்றடையாமல் பாதுகாப்பது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
லைபீரியாவில் இபோலா தொற்று இல்லை என அறிவிக்கப்பட்டு 1 மாதத்தின் பின்னர் இந்த நோயினால் பாதிப்புக்குள்ளான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தலைநகர் மொன்ரோவியாவில் ஒரு மருத்துவமனையில் வைத்து 30 வயதான இந்த பெண் உயிரிழந்துள்ளார். லைபீரியாவில் இபோலா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது.
செய்தி அரங்கில் முதலில் இந்திய செய்தி. தமிழகத்தின் மதுரை மாவட்டம் மேலூர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரை பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
கிரானைட் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பி.ஆர். பழனிசாமியை விடுவித்து உத்தரவிட்ட நீதிபதி மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணையில் முறைகேடு நடைபெற்றன என எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவரிடம் 2 மூத்த நீதிபதிகள் விசாரணைகளை மேற்கொண்டனர். சட்டவிரோதமாக பதுக்கப்பட்டிருந்த கிரானைட் கற்களை அரசுடைமையாக்கவும் அவற்றை ஏலம் விடவும் பி.ஆர்.பி. நிறுவனத்தினர் மற்றும் குவாரி உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களையும் அவர் தள்ளுபடி செய்திருந்தார். தவிர பி.ஆர்.பி. நிறுவனத்தினர் உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த வழக்கு தொடுத்திருந்த அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் அரசு தரப்பில் இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் ஆகியோர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நீதிபதி மகேந்திர பூபதி தீர்ப்பளித்திருந்தார். மதுரை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் வெட்டி எடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் நீதிபதி மகேந்திர பூபதி தவறாக செயல்படுவதாக கூறி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கோ ஒழுங்கு நடவடிக்கையோ எடுக்கும்படி கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நீதிபதி பி என் பிரகாஷ் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி என்று கூறினார். இதற்கிடையில் கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிஆர்பி கிரானைட் நிறுவனத்தின் உரிமையாளர் பி ஆர் பழனிசாமி, சகாதேவன் ஆகியோரை விடுவித்து மார்ச் 21ஆம் தேதி என்று மகேந்திர பூபதி உத்தரவிட்டார்.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். அடுத்து இந்தியா தொடர்பான இலங்கை செய்தி ஒன்று. இலங்கைக்கு சட்டவிரோதமாக அழைத்து வரப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சிலர் இலங்கை காவல்துறையினரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள 8 இந்திய சந்தேக நபர்களில் 6 பேரின் சிறுநீரகங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். சில வாரங்களுக்கு முன்னர் இந்திய சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இவர்களை விசேட வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தியதாக தெரிவித்த போலீசார் அப்போது 6 சந்தேக நபர்களின் சிறுநீரகங்கள் நீக்கப்பட்டுள்ளதை வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தனர். போலீசார் முன்வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் அல்ல என்று தீர்ப்பொன்றை வழங்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தாக்கல் செய்தார். அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்துக்கமைய நாடாளுமன்றத்தில் கூடுதல் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் கட்சியுடன் ஏனைய சகல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படும் அரசாங்கத்துக்கே தேசிய அரசாங்கம் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து உருவாக்கியுள்ள அரசாங்கத்தை தேசிய அரசாங்கம் என்று கூறுவது அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்று மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை சட்ட விரோதமானதென்று தீர்ப்பொன்றை வழங்குமாறு மனு மூலம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் கிழக்கே இந்திய உதவியுடன் அமைக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்திற்கான எதிர்ப்பு நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இது குறித்து திருகோணமலையிலிருந்து நமது செய்தியாளர் ரத்னலிங்கம்.
சம்பூர் பிரதேசத்தில் அனல் மின் நிலையத்தினை அமைக்க வேண்டாம் என கோரி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இன்று ஜும்மா மதிய நேர தொழுகையின் பின்னர் மூதூரில் இன்று கண்டன பேரணி ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். மூதூர் பசுமை குழு அமைப்பினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன பேரணியில் கலந்து கொண்டோர்
இந்த சம்பூரிலே அமைக்கப்படவிருக்கின்ற அனல் மின் நிலையமானது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம் இது. இந்த பிரதேசம் ஒரு சிறிய பிரதேசம். இதனுடைய பாதிப்பு பல மைல்களை தாண்டும் என்று சூழலியலாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் இந்த திட்டம் ஒரு பொருத்தமான திட்டமா அல்லது உலகத்தில் இதனை விட மின்சாரத்தை பெறுவதற்கு வேறு எந்த திட்டமும் இல்லையா? உலக நாடுகள் மிக பரந்த அளவில் நிலப்பரப்புகளை கொண்ட நாடுகள், மிக தூர பகுதிகளில் மக்கள் குடியிருப்பிலிருந்து மிக நீண்ட தூரத்தில் அனல் மின் நிலையங்களை அமைத்திருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த அனல் மின் நிலையங்கள் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய குடிமக்களுக்கும் கேடு என்று நிறுத்துவதற்கான காலக்கெடு விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த அரசாங்கம் மட்டும் ஏன் விழுந்தெடுத்து கொண்டு இந்த ஒரு சிறிய பிரதேசத்திலே அதுவும் மீன்பிடி மற்றும் விவசாயம் போன்ற ஜீவனோபாயமாக இந்த இயற்கையை நம்பி தொழில் செய்கின்ற இந்த மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே இந்த பிரதேசத்தை சுடுகாடு ஆக்குவதற்காக இயற்கையுடைய வளங்களை அளிப்பதற்காக இங்குள்ள மக்கள்களை நோயாளியை ஆக்குவதற்காக இந்த திட்டத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று ஏன் இந்த அரசாங்கம் இந்த இடத்திலே மல்லுக்கட்டி நிற்கின்றது என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம்.
மிக மோசமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சம்பூர் பிரதேசத்தில் அனல் மின் நிலையம் அமைக்கப்படுவதானது சம்பூரை மாத்திரம் பாதிக்கும் என்று மக்கள் எண்ணவில்லை, முழு இலங்கை நாட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாகும். அது மாத்திரமல்லாமல் திருகோணமலை மாவட்டத்தில் தான் இலங்கையினுடைய வனப்பு மிக்க துறைமுகம் இருக்கின்றது. இந்த துறைமுகம் காலப்போக்கில் தூசி பணிந்த ஒரு பிரதேசமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் திருகோணமலை கடலில் சிறந்த திமிங்கில இனம் வாழுகின்ற ஒரு கடல் பிரதேசமாகும். அந்த திமிங்கில இனம் அழிவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த அனல் மின்சார நிலையம் உருவாக்கும். அதேபோல் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய நிலங்கள் அமில தன்மை கொண்ட மழையினால் பாதிப்படைவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனித குலத்துக்கு எதிரான ஒரு யுத்தமாகவே நாங்கள் இந்த விடயத்தை பார்க்குகின்றோம்
எனவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மகஜர் ஒன்றினை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்குமாறு கோரி இவர்கள் மூதூர் பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர்.
நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். இலங்கையில் பெண்களுக்கான திருமண வயதை உயர்த்தும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பெண்கள் செயல்பாட்டு வலையமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியலமைப்பில் சட்டத்துக்கு முரணான வகையில் முஸ்லிம் பெண்கள் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளும் நடவடிக்கையை நிறுத்துவதற்கு வழி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களின் திருமணம் செய்து கொள்வதற்கான ஆக குறைந்த வயது 18 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள போதிலும் அதற்கு மாறாக முஸ்லிம் மற்றும் தமிழ் சமூகங்களில் இளம் வயது திருமணங்கள் இடம்பெற்றிருப்பதை பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு சுட்டிக்காட்டி புதிய அரசியலமைப்பில் இளம் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கோரியிருக்கின்றது. அந்த வலையமைப்பின் முக்கியஸ்தராகிய
பாடசாலைகளில் இருந்து இந்த பிள்ளைகள் நிறுத்தாட்டப்பட்டு கல்வியை தொடர முடியாத நிலைமைகள், சின்ன வயதுல இந்த பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது அதால நிறைய விவாகரத்துகள் நடந்திருக்கு. சின்ன வயசு பிள்ளைகள் கர்ப்பம் தரிக்கும் போது அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய ஏற்படலாம். சின்ன வயது பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கும் போதும் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றதும் தெரியாது. அது தவிர இலங்கை சட்டத்துக்கு கீழே இந்த 16 வயசுக்கு கீழே உடல் உறவு கொள்றது என்பது பாலியல் பலாத்காரமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது அந்த பெண் பிள்ளைகளோட உடலாலையும் உடத்தாலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும் என்ற படியால தான் இந்த நாட்டில் அப்படி ஒரு சட்டமே இருக்குது.
சரி, இது வந்து முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா சமூகங்களுக்கும் இந்த சட்டம் பொதுவானதாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க, அது ஏன்?
பொது சட்டத்தின் கீழே இருக்கிற அந்த 18 வயது தான் எல்லா பெண்களுக்கும் அமைய வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமில்ல, தமிழ் சமூகத்தில் குறிப்பாக யுத்த காலகட்டங்களில் சிறுவர்கள் வந்து மனம் முடிக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. ஆயுத குழுக்கள்ல சேர்த்து கொள்ளாமல் இருப்பதற்காக அந்த குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு நாங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களோட திருமணங்கள் பதிவு செய்ய முடியாத நிலைமையில கூட இருந்திருக்குது. இதுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க சொல்லியிருக்கிறோம், இந்த அரசியல் சீர்திருத்தல் கட்டாயம் இது மாற்றத்தை கொண்டாந்து இந்த சிறுவர்களுக்கு மனம் முடிக்கிற தன்மையை இல்லாம பண்ணோடும் இந்த நாட்டுல
என்றார் ஸ்ரீன் சரூர் அவர்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய உதவியுடன் மலையகத்தில் வீடமைக்கும் திட்டம் ஒன்று இன்று கையெழுத்தாகியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
மலையகத்தில் இந்திய உதவியுடன் 4000 வீடுகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்று இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் பழனி திகாம்பரம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். மலையக மக்களுக்கான தனி வீட்டு திட்டத்துக்கு இந்திய உதவி வீடுகள் பலமாக அமையும் என்கின்றார் அமைச்சர் பழனி திகாம்பரம்.
மலைய மக்கள் லயங்கிற இல்லாமல் ஒழித்து மக்களுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கறதுக்கு புதிய அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை விடுத்த எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இப்பொழுது தனி வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர இந்திய அரசாங்கத்தின் 4000 வீடுகளையும் கட்டி முடிப்பதற்கு நாங்கள் அடிக்கல் நாட்டிருக்கின்றோம்.
குறித்த 4000 வீடுகளும் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்டங்களில் நிர்மாணிக்கப்படும் என்கின்றார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வை கே சின்கா.
நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பின் கருத்துக்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் ஏற்படுத்தப்படவுள்ள புதிய அரசியல் சாசனத்திற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கு நேரம் ஒதுக்கி தரும்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தாங்கள் அறிவித்துள்ள போதிலும் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என அரசியல் சாசன சீர்திருத்தத்திற்காக மக்கள் கருத்தறியும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார்.
நாங்கள் அரசியல் சாசனம் தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் கடிதம் அனுப்பினோம். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனினும் புதிய அரசியல் சாசனம் ஏற்படுத்துவது தொடர்பில் தற்போது வரை 25 மாவட்டங்களிலும் மக்கள் கருத்தறியும் நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டோம். தற்போது மத தலைவர்கள், மாகாண முதலமைச்சர்கள், சுயாதீன ஆணைக்குழுக்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் என பல தரப்பினர்களிடமும் கருத்துக்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம்
என்று கூறிய லால் விஜயநாயக்க, அரசியலை ஜனநாயக மயமாக்குவதும் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதும் புதிதாக ஏற்படுத்தப்படவுள்ள அரசியல் சாசனத்தின் நோக்கமாக இருப்பதாகவும் கூறினார்.
நாட்டில் ஜனநாயகம் முற்றாக இல்லாமல் போனதொரு சூழல் கடந்த காலங்களில் காணப்பட்டது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து அரச ஒடுக்குமுறையை மக்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அப்போது நீதிமன்றத்தினூடாக கூட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது. உதாரணத்திற்கு கூறப்போனால் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த 100 கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒரு வழக்காவது விசாரிக்கப்படவில்லை. எனவே இவ்வாறான சம்பவங்கள் மறுபடியும் நடைபெறாதவாறு மக்கள் அரசாங்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் ஒரு அரசியல் சாசனம் மக்களின் ஆலோசனைகளுடன் முதல் தடவையாக தயாராகி வருகிறது
என்றார் லால் விஜயநாயக்க.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை bbctamil.com எனும் நமது இணையதளம் மற்றும் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலம் கேட்டும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.